මීළඟට ශ්‍රීනේෂන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
සභිකි තලමිදාංගම් ගෞරව උරුපිනර් අවර්களே, இன்றைய தினம் ශ්‍රම වාසන நிதியத்தை பயனுறுதி வாய்ந்ததாக பயன்படுத்தல், அதாவது நிதி சட்டத்தின் கீழான ஒரு தீர்மானம் பற்றி விவாதிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இதனை பற்றி நான் கூறியாக வேண்டும். கடந்த காலத்தில் இந்த நிதியம் தவறான விதத்தில் பயன்படுத்தப்பட்டது என்றும், அந்த நிதியத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக எடுத்த முடிவு இந்த நிதி சட்டத்தின் கீழான தீர்மானம் என்பதும் புரியக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு கடந்த ஆண்டில் வரவு கூடியிருப்பதாகவும் செலவினங்கள் குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் தித்வா புயலுக்காக வந்த நிதியத்தில் இதுவரை 30% செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் ஸ்ரம வாசன நிதியம் என்று இருக்கின்றது. வரவு எங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது, செலவு குறைந்திருக்கின்றது. திக்வா புயல் மூலமாகவும் கிடைத்த நிதியத்தில் 70% வரை இருப்பதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நிதி முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த நிதியத்தை முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபை மூலமாக கட்டப்பட்ட பல வீடுகள் அரையும் குறையுமாக காணப்படுகின்றன, வீடற்றவர்களும் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த நிதியத்தை அந்த அரைகுறையாக இருக்கின்ற வீடுகளை கட்டி கொடுத்தால் ஏழை மக்கள் வாழ்வதற்கு வழி வகுத்ததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த மலையகத்திலும் கூட இந்த லயன் வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த நிதியத்தை பயன்படுத்தலாம். இதைவிடவும் இன்னொரு விடயம் என்னவென்றால், தொழிலற்றவர்களாக எமது இளைஞர்கள் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். அதேமா மத்திய கிழக்கை நோக்கித்தான் இளைஞர்கள் யுவதிகள் படையெடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தொழில் வழங்க வேண்டிய அவசியமும் காணப்படுகின்றது. ஒரு பட்டதாரி மாணவன் கூட கூலி தொழில் செய்கின்ற ஒரு நிலையில் மேசன் வேலை செய்ய சென்று அந்த சுவர் இடிந்து விழுந்து அண்மையில் டிலக்ஷன் என்று சொல்லுபவர் மரணித்திருந்தார். ஆகவே தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எனவே இந்த நிதிகளை அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியும் இந்த போட்டி பரீட்சைகள் தொடர்பாக, போட்டி பரீட்சைகள் நடத்தப்படுகின்ற போது தயவு செய்து அந்த பரீட்சார்த்திகள் பெறுகின்ற புள்ளிகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்மையில் மருந்தக கூட்டுத்தாபனத்தில் ஒரு போட்டி பரீட்சை ஒன்று நடைபெற்றது. 1, 2, 3 என்று அவர்களுக்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டது. இரண்டாம் இடத்தில் சென்றவர் இன்னும் அவருக்கு நியமனம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தினை ஆதங்கத்தோடு தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த போட்டி பரீட்சைகளின் போது அந்த அவர்கள் பெறுகின்ற அந்த புள்ளிகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். கடிதங்கள் வெளிப்படையாக அனுப்பப்படுகின்ற போது அவர்கள் தங்களுடைய அந்த வெளிப்படையான தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நெல் சம்பந்தமாக சொல்ல வேண்டும். எனக்கு மட்டக்களப்பில் இருந்து கிடைத்த ஒரு தகவல், கள்ளியன்காட்டுக்கு பக்கத்தில் பல வண்டிகளில் நெல்லை கொண்டு சந்தைப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அங்கு பணம் இல்லை என்ற ஒரு நிலைமை சொல்லப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து அதன் பின்னர் நாங்கள் அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்டு கதைத்த போது அதற்குரிய நிதியை வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உத்தரவாத விலையும் இந்த நெல்லை களஞ்சியப்படுத்த வேண்டிய தேவையும் விவசாயிகள் சார்பாக செய்யப்பட வேண்டிய வேலைகளாக காணப்படுகின்றன. இதைவிட விவசாய திணைக்களம் மட்டக்களப்பில் அங்கிருக்கின்ற நிர்வாக அதிகாரிகளின் பற்றாக்குறை இருக்கின்ற போது அங்கிருக்கின்றவர்களை இடமாற்றம் செய்து விவசாய அந்த பொருளாதாரத்துறை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது. மட்டக்களப்பு அந்த விவசாய திணைக்களத்தில் வேலை செய்கின்ற நிர்வாக அதிகாரிகள் பற்றாக்குறையாக இருக்கின்ற போது இருக்கின்றவர்களையும் இடமாற்றம் செய்கின்ற அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் 30ஆம் தேதி வருகின்றது. அந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், நீண்ட காலமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகின்ற முயற்சி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகின்ற முயற்சி நடைபெறுகின்றது. அன்றைய காலத்தில் செம்மணியில் புதைகுழியொன்று இருப்பதாக ராஜபக்ச சோமரட்ன என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொலை கைதி சிறையில் இருந்து கொண்டு சொன்னார். 600க்கும் மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அந்த அவருடைய கருத்து இப்போது நம்பகமாக உண்மையாகி வருகின்றது. இதுவரை 572 எண்பு கூடுகள் பெறப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்னது 600க்கும் மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. ஆகவே தயவு செய்து அந்த காலத்தில் அந்த முகாமில் இருந்த ராணுவத்தினர் யார், ஆர் அதிகாரிகளாக இருந்தார்கள், இந்த படுகொலைகளை செய்து இந்த தேசத்துக்கு ஒரு கெட்ட பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த விடயம் நிச்சயமாக தீர்க்கமாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளை தான் சொல்லுகின்றோம், எல்லோரும் குற்றம் செய்வதில்லை, அந்த குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல இன்னும் ஒரு விடயம், இந்த சுகாதார உதவியாளர் நியமனம் பற்றி பரவலாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில பேச்சுக்கள் பேசியதன் பின்னர் அதை பற்றி நான் அறிய வேண்டிய தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. எங்களுக்கு இதற்கு முன்பு பேசிய ஒரு பிரதி அமைச்சர் அழகாக சொல்லியிருந்தார், எந்த ஒரு வார்த்தைகளை கேட்டாலும் உண்மைகளை கண்டறிய வேண்டும். திருக்குறள் கூறுகின்றது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் என்ன கதையை கதைத்தாலும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஜோகர் சுவாமி சொல்லியிருக்கின்றார், விளங்கு முன்
விளம்பாது
விளம்பாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் நான் அறிந்ததும் மூத்த சில நிர்வாக அதிகாரிகள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் அந்த வைத்தியசாலையில் அந்த ஹாஸ்பிட்டல் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையில் இருக்கின்ற குழு தலைவர் சந்திரசேகரம் ராஜன் மற்றும் முரளீஸ்வரன் போன்ற பணிப்பாளர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி உண்மைகளை கண்டறிய வெளிக்கிட்டேன். இதுவரை வெளியில் இந்த விடயங்களை பற்றி பேசவில்லை, இப்போது பரவலாக இந்த பேச்சு இடம்பெற்றபடியால் சொல்லுகின்றேன். அப்போது பேசிய போது அந்த மூத்த ஒரு பணிப்பாளர் சொன்ன ஒரு விடயம், நிர்வாக உத்தியோகத்தர் சொன்ன விடயம் என்னவென்றால், அந்த எங்களுக்கு என்ற ஒரு தாபன விதி கோவை இருக்கின்றது, எங்களுக்கு என்ற ஒரு சுற்று நிர்வாகம் இருக்கின்றது, இந்த சுற்று நிர்வாகத்தை மீறினால் அல்லது தாபன விதி கோவையை மீறினால் எங்களுக்கு மேலுக்கு மேல் இருக்கின்றவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தாபன விதி கோவைக்கு அமைவாக சுற்று நிர்வாகத்துக்கு அமைவாகத்தான் நான் செயல்பட்டிருக்கின்றோமே ஒழிய நாங்கள் இதில் நாங்கள் பாரபட்சம் காட்டவில்லை. தற்போது சுகுணன் ஆர்டிஎச்எஸ் அவர்களை பற்றியும் பேசப்பட்டது, அவர் ஒரு இனவாதி என்று சொல்லப்பட்டது. உண்மையில் அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி அந்த நிலையில் அங்கு இருக்கவில்லை. அவர் ஒரு இனவாதி என்று சொல்லப்படுகின்றது. அவர் உண்மையில் அந்த நேரத்தில் இருக்கவில்லை, அவர் விபத்து ஒன்றுக்குள் சிக்கி அவர் நீண்ட காலமாக வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அடுத்து கோடீஸ்வரன் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது, கோடீஸ்வரன் அவர்கள் சுகாதார அமைச்சருக்கு நன்றி கூறினார் என்ற விடயம். கோடீஸ்வரன் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் சுகாதார அமைச்சரிடம் தீர்த்து வைக்கத்தான் அவர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இதற்கான ஒரு தீர்வு கிடைத்திருக்கின்றது என்பதை அமைச்சர் சொன்ன போது அவருக்கு நன்றி சொன்னார். வேறு ஒன்றும் அவர் வித்தியாசமாக சொல்லவில்லை, பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், தீர்க்கப்பட்ட பிரச்சனைக்கு அவர் ஒரு நன்றி சொன்னார், அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை. ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம்
என்னவென்றால்,
உண்மையில் இந்த சமூக ஊடகங்களில் ஒரு சிறிய விடயங்களை பெரிதாக்கி அதை பற்றி மோசமான விமர்சனங்கள் செய்கின்ற போது எங்களிடமும் இதை பற்றி பேச சொல்லி பலர் கேட்டார்கள். நாங்கள் பேசவில்லை, ஏனென்றால் ஒவ்வொருவரும் பேசி பேசி இந்த பிரச்சனையை உதாரணமாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் இது பற்றி எல்லோரும் பேசியபடியால் இதற்குரிய விளக்கம் அந்த பணிப்பாளர் சொன்னது, எங்களிடம் இருக்கிற தாபன விதிக்கோவை சுற்றி நிர்வாகத்துக்கு அமைவாக நாங்கள் செயல்பட்டோமே ஒழிய யாரையும் நாங்கள் வஞ்சிக்கணும் என்ற எண்ணத்தில் செயல்படவில்லை என்றுதான் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த விடயத்தை தான் நான் சொல்லுகின்றேன். இந்த சட்டங்களில் திருத்தங்கள் வருகின்ற போது அதன் பின்னர் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பூமி ஸ்தூதிகர் மந்திரிதுமா.